ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, 5 நாட்களுக்கு முன் தி இந்து என்ற நாளிதழில் வெளியான ஒரு கட்டுரை என்னை அதிகம் பாதித்தது. பள்ளி மாணவர்களிடையே பரவும் ஜாதி கயிறு கலாச்சாரம் என்ற தலைப்பில் ரா தாமோதரன் என்ற ஆசிரியர் எழுதியிருந்த அந்த கட்டுரை உள்ளத்தில் பல கேள்விகளை எழுப்பியது.
சமீபத்தில் 3 காட்சிகள் என் கண்ணில் பட்டன. ஆசிரியராகிய எனக்கு அது பேரதிர்ச்சியாக அமைந்துவிட்டது. இதை உன்னிப்பாக பார்க்கும் யாருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் அமையும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகப் போகின்றதோ என்று நீங்கள் சொல்ல தோன்றும்
என்று அவர் தன் கட்டுரையை ஆரம்பித்திருந்தார். பள்ளி மாணவர்களிடையில் அவர் கண்டதாக கூறும் 3 காட்சிகளை அவர் விவரித்துள்ளார்.
முதல் காட்சி, பள்ளிக்கு வரும் ஒரு சில மாணவர்களின் பாட நூல்களில் எழுதும் குறிப்பேட்டில் அவருடைய பெயருடன் ஜாதி பெயரை எழுதி வருவது. இதை முதன் முதலில் பார்த்த எனக்கு திக்கென்று வாரி போட்டது. இந்த உலகம் என்ன என்று புரியாத பிஞ்சு மனதில் ஏதோ ஒரு விஷவிதை அந்த மாணவனின் ஜாதிய அபிமானிகளால் விதைக்கப்பட்டு விட்டது. என்னிடம் 9 வகுப்பு படிக்கும் மாணவனிடம் இதை பற்றி கேட்டால், 10 வகுப்பு படிக்கும் என் அண்ணன்தான் எழுதச் சொன்னான் என்கின்றான். அவனிடம் கேட்டால், எங்கள் ஊர் ஜாதி அமைப்பைச் சேர்ந்த கல்லூரி அண்ணன்கள் எழுதச் சொன்னார்கள் என்கின்றான். இப்படி எழுதலாமா என்கின்ற கனிவான கேள்விக்கு அந்த மாணவனின் பதில் வெறும் அழுகை மட்டும்தான். அவனது அழுகை இன்னதென்று புரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கும் சமூகத்தின் ஒட்டுமொத்த அழுகையாகத்தான் பார்க்கின்றேன்
என்று அவர் தன் முதல் காட்சியை விவரிக்கின்றார்.
இரண்டாவது காட்சி, மாணவனின் வலது கையில் கைப்பட்டை அணிவது. அதுவும் சாதாரண கைப்பட்டை அல்ல, ஜாதி நிறத்தில் அமைந்த கைப்பட்டை. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மாணவர்கள் மட்டும்தான் செய்கின்றார்களா என்றால் இல்லை. அந்தந்த பள்ளியில் இருக்கும் ஒரு சில மாணவர்கள் தம் ஜாதி கட்சியின் பட்டையை அணிகின்றார்கள். கைகளில் சாமி கயிறு போய் தற்போது கருப்பு வெள்ளை, சிவப்பு பச்சை, நீலம் சிவப்பு கலந்த ஜாதி கயிர்கள் அணிந்திருக்கின்றார்கள் நாளைய சமுதாயத்தை முன்னேற்றப் போகிற மாணவர்கள்
என்று குறிப்பிடுகின்றார். 3வது காட்சியில் அவர் விவரிப்பது சிறிது குரூரமாக தெரிகின்றது. பள்ளி மாணவர்கள் கைகளில் தங்கள் பெயரை காம்பஸ் கொண்டு கீறி அந்த காயம் ஆறிய பின் அந்த பெயர் தழும்பாக மாறுவதை 3ஆம் காட்சியாக விவரிக்கின்றார். அன்புள்ளங்களே, உடலில் பச்சை குத்திக் கொள்வதன் மற்றொரு வடிவம் இதுவோ? தங்கள் பெயர்களை, தங்களுக்கு நெருக்கமானவர்கள், தலைவர்கள், தலைவிகள் பெயர்களை பச்சை குத்திக் கொள்ளும் பலரை பார்த்திருக்கின்றோம். தங்கள் ஜாதிகளையும் பச்சை குத்திக் கொள்ளும் மனிதர்களை தொடர்ந்து பள்ளி மாணவர்களும் தங்கள் பெயருக்கு பின் ஜாதிகளை உடலிலும் மனதிலும் அழியாத தழும்புகளாக மாற்றுகின்றனரோ என்ற பயம் எழுகின்றது. அன்புள்ளங்களே, இந்த 3 காட்சிகளை விவரிக்கும் ஆசிரியர் தாமோதரன் அவர்கள் இந்த காட்சிகளைக் கண்டு பெற்றோரும் ஆசிரியரும் தலை குனிய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெற்றோரும் ஆசிரியர்களும் மட்டுமல்ல, எதிர்கால தூண்களை துரும்புகளாக மாற்றி வரும் தமிழ் சமுதாயமே தலை குனிந்து நிற்க வேண்டும். இவ்விதம் நான் சொன்னதும் தமிழகத்தை தவிர இந்தியாவின் பிற பகுதிகளில் வாழ்பவர்கள் உயர்ந்தவர்கள், உத்தமர்கள் என்று அர்த்தம் அல்ல. தமிழர்களை தலை குனிய செய்ய வேண்டும் என்பதும் என் நோக்கம் அல்ல. அன்புள்ளங்களே, இந்த விமர்சன பார்வையை இன்னும் விரிவாக்கினால் உலக மக்கள் அனைவருமே தலை குனிந்து நிற்க வேண்டியவர்கள் என்பது எளிதில் விளங்கும். பிரிவுகளும் பிளவுகளும் இல்லாத எதிர்காலத்தை அடுத்த தலைமுறைக்கு உருவாக்க தவறியுள்ள நம் தலைமுறையினர் அனைவருமே குற்றவாளிக் கூண்டில் நிற்க வேண்டும். அன்புள்ளங்களே, பள்ளி மாணவர்களிடையே பரவும் ஜாதி கயிறு கலாச்சாரம் என்ற இந்த கட்டுரையோடு ஞாயிறு சிந்தனையை நான் துவக்குவதற்கு காரணம் உண்டு. இந்த கட்டுரை என் உள்ளத்தை சங்கடப்படுத்தியது போலவே இதற்கு வாசகர்கள் எழுதியுள்ள பதில் கருத்துக்களும் மனதை சங்கடப்படுத்தின. சாதியம் என்ற விஷ விதை இளையோர் மனங்களில் விதைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை சொன்னதும் பெரும்பான்மையான வாசகர்கள் இந்த விஷத்தை விதைப்பது யார் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். பள்ளிகள், மதங்கள், அரசியல் தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், பழமையில் ஊறியவர்கள், நாம் காணும் திரைப்படங்கள், நண்பர்கள், ஜாதிய சங்கங்கள் என்று நீளமான பட்டியல் ஒன்றை தயாரித்து பலரை சுட்டிக்காட்டியுள்ளனர் வாசகர்கள். சுட்டும் விரல் ஒன்று முன்னோக்கி நீளும்போது மற்ற 3 விரல்கள் நம்மை நோக்கி நீள்வதை நாம் அறிவோம். நம்மை நோக்கி நீளும் அந்த விரல்கள் நம்மிடம் கூறுவது என்ன? பிரிவுகளை பிளவுகளை உலகில் உருவாக்க நீ எவ்வகையில் உதவி செய்துள்ளாய், அல்லது பிரிவுகளை களைய நீ எவ்வகையில் முயற்சிகள் செய்துள்ளாய் என்ற கேள்விகளை இந்த விரல்கள் நம்மிடம் எழுப்புகின்றன. அன்பு இதயங்களே, நம்மிடம் வேரூன்றியுள்ள பிரிவுகளை வேரறுக்க நாம் எவ்வகையில் முயற்சிகளை துவக்கலாம் என்பதை இயேசு இன்று நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த உண்மையை சொல்லித்தர இயேசு தேர்ந்துள்ள பள்ளிக்கூடம் ஒரு கிணற்றடி, அதுவும் யூதர்களின் வெறுப்புக்கும் ஏளனத்திற்கும் உள்ளான சமாரியர் வாழ்ந்த பகுதியில் இருந்த ஒரு கிணற்றடி. ஆச்சரியங்களை தருவதில் இயேசுவை மிஞ்ச இனி ஒருவர் பிறந்துதான் வரவேண்டும் என்று எண்ணத் தோன்றுகின்றது அல்லவா? யோவான் நற்செய்தி 4 பிரிவில் இன்று நாம் சந்திக்கும் இயேசு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றார், சொல்லப்போனால் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றார். ஒரு சராசரி யூதன் செய்யக்கூடாத பல செயல்களை இயேசு துணிந்து செய்தார். பல 100 ஆண்டுகள் பகைமை, பிரிவு, பிழவு ஆகிய உணர்வுகளில் ஊறி போயிருந்த யூதர் சமாரியர் என்ற இரு குலத்தவர்களின் பிரதிநிதிகளாக இயேசுவும் அந்த சமாரிய பெண்ணும் கிணற்றடியில் சந்திக்கின்றனர். இயேசு அந்த சமாரிய பெண்ணிடம் வலியச் சென்று குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கின்றார். வெகு எளிதாக மேலோட்டமாக ஆரம்பமான இந்த உரையாடல் வெகு ஆழமான உண்மைகளை தொடுகின்றது. இந்த உரையாடலின் முடிவில் அற்புதம் ஒன்று நிகழ்கின்றது. சமுதாயத்தின் ஓரத்தில் வாழ்ந்த ஒரு பெண் அந்த ஊரையே இயேசுவின் பாதம் கொண்டு வந்து சேர்த்த பெருமையை பெறுகின்றார். இறைவனை பற்றி பேச யாருக்கு சிறிதும் தகுதியில்லை என்று இந்த உலகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்களே இயேசுவை உலகறியச் செய்த தலைசிறந்த சாட்சிகள் ஆயினர் என்பதை விவிலியமும் திரு அவை வரலாறும் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றன. அன்பு இதயங்களே, இந்த நற்செய்தி பகுதி இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளை கிளறி விடுகின்றது, பல பாடங்களையும் சொல்லித் தருகின்றது. கிணற்று மேட்டில் நடந்த உரையாடல் இது என்பது நம்முடைய கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, கிணற்று மேடு, டீ கடை பெஞ்ச், ஊரின் நடுவே உள்ள ஆலமரத்தடி என்று வெகு சாதாரண, வெகு எளிய இடங்களில் சமுதாயம், அரசியல், வாழ்வின் அடிப்படை தத்துவங்கள் அலசப்படுவது நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். இந்த மிக எளிய சூழல்களில் இறைவனை பற்றிய பாடங்களையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை இயேசு இன்று நமக்கு உணர்த்துகின்றார். தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதிலும் சமுதாய பிளவுகள் குறுக்கிடுவதை இந்த உரையாடல் தெளிவாக்குகின்றது. இந்த பிளவுகளை கடந்து செல்லும் போதுதான் உயிருள்ள ஊற்று நீரை நாம் பருக முடியும் என்பதை இயேசு தெளிவாக்குகின்றார். இது நமக்கு தரப்பட்டுள்ள 2வது பாடம். எனது அருமை அன்புள்ளங்களே, தண்ணீரை பற்றி பேசும்போது நெருடலான பல எண்ணங்கள் மனதில் அலை மோதுகின்றன. இறைவன் தந்த அற்புத கொடைகளில் ஒன்றான தண்ணீரை பல வழிகளில் நாம் சீரழித்துள்ளோம். தண்ணீர் தொடர்பாக மனித சமுதாயம் இழைத்துள்ள பல குற்றங்களில் சமுதாயத்தை பிரிக்கும் ஓர் ஆயுதமாக தண்ணீரை நாம் மாற்றியுள்ளோமே, அதுதான் என்னை பொறுத்தவரை நாம் புரிந்துள்ள பெரும் குற்றம். பல ஆண்டுகளுக்கு முன் சாதிக்கொரு கிணறு, குளம் என்று பிரிவுகள் செய்தோம். இந்த அவலம் இன்றும் பல இடங்களில் தொடர்வதை அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டு வருகின்றோம். தண்ணீரை மையப்படுத்தி வேறு வகையான பிரிவுகள் இன்று உருவாகியுள்ளன. தண்ணீர் ஒரு பொருளாதார முதலீடு என்பதை உணர்ந்துள்ள பல செல்வந்தர்கள் தண்ணீரை தனி உடைமையாக்கி வரும் கொடூரம் பெருகி வருகின்றது. தவித்த வாய்க்கு தண்ணீர் தந்த நம் பண்பாடு குறைகின்றது, மறைகின்றது. தண்ணீரை காசாக்கும் வியாபாரம் வளர்ந்து வருகின்றது. இத்தகைய வியாபாரத்தால் தண்ணீர் நீல தங்கமாய், ப்ளூ கோல்ட் என்று மாறி வருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவின் மற்றொரு காந்தி என்ற புகழுக்குரிய பசுமை புரட்சி வீரரான 87 வயதான சுந்தர்லால் பகுகுணா அவர்கள் கூறியுள்ளது இதுதான்.
முதல் 2 உலகப் போர்கள் ஐரோப்பிய நாடுகளின் தீராத பேராசை பசியால் உருவானவை. மூன்றாம் உலக போரென்று ஒன்று வந்தால் அது நீரை பங்கிடுவது குறித்துத்தான் எழும்.
இதே அச்சத்தை அன்புள்ளங்களே உலகத் தலைவர்கள் பலரும் அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகின்றனர். தண்ணீரை ஒரு ஜாதிய ஆயுதமாக பயன்படுத்துவோருக்கும் தனியுடைமை தங்கமாக பாவிக்கும் சுயநல செல்வந்தர்களுக்கும் சமாரிய கிணற்றடியில் நடத்திய ஒரு பாடத்தின் வழியாக இயேசு சாட்டையடி வழங்குகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் கொடையான தண்ணீரை ஜாதி, இனம், பொருளாதாரம் என்ற கூறுகளில் பிரித்துள்ளது போதாதென்று இறைவனையும் பல காரணங்களுக்காக பிரித்து கூறு போடும் மடமை முயற்சிகளில் மனித சமுதாயம் ஈடுபட்டுள்ளதையும் இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டுகின்றார். இறைவனை தொழுவதற்கு மலைகளையும் எருசலேயும் புனித நகரையும் தேடாதீர்கள் என்று கூறும் இயேசு தொடர்ந்து அந்த சமாரிய பெண்ணிடம் கூறும் அழகிய எண்ணங்களை இன்றைய நற்செய்தியிலிருந்து கேட்போம்.
யோவான் நற்செய்தி பிரிவு 4. இயேசு சமாரிய பெண்ணிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகின்றதே, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர்.
அன்பு நெஞ்சங்களே, கடவுளையும் இயேசுவையும் சிறைப்படுத்தும் பல இலக்கணங்கள், எல்லைக்கோடுகள் அனைத்தும் இன்றைய நற்செய்தியில் அழிக்கப்படுகின்றன. அதேபோல் மனிதர்கள் மீது நாம் சுமத்தும் பாகுபாடுகள், முத்திரைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மனிதர்கள் வகுத்த வரம்புகளை, வேலிகளை தாண்டிய உண்மை இறைவனை உள்ளத்தில் கண்டு அவரை வாழ்வெல்லாம் வழிபடுவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். அதேபோல் தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதிலும் பிளவுகளை வளர்த்து வரும் நம் சமுதாயம் பாகுபாடுகளை தாண்டி உயிருள்ள ஊற்றான இறைவனை பருகவும் இந்த தவக்காலம் நமக்கு உதவுவதாக. பிரித்து ஆள்வதையே தங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கும் இந்திய அரசியல் தலைவர்கள் ஓட்டு வேட்டையில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இந்த தலைவர்கள் இறைவனையும் மதத்தையும் ஜாதியையும் பகடைக்காய்களாக பயன்படுத்தி மக்களை பிரிக்கும் மாய வித்தைகளை இந்திய மக்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை உருக்கமாக மன்றாடுவோம்.
வெறி என்னும் அறியாமை விலகிடும் போது மதம் யாவும் தருவதும் தரிசனமே. எதிர்வாதம் பிடிவாதம் நின்றிடும் போது திருநூறில் தெரிவதும் தரிசனமே. களங்கமில்லாமல் வழிபடும் போதும் உந்தன் தரிசனமே. நேர் வழியினில் செல்லும் வாழ்க்கை எல்லாமே உந்தன் தரிசனமே. அணையில் மடை திறந்தால் பெரும் வெள்ளம் ஓடி வரும். இதயம் விழி திறந்தால் தரிசனம் கூடி வரும். தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா, கருணை தருவாயா.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.